கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புரா வானொலி நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை கேட்க ஆவலோடு இருக்கும் வான்புரா நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். வான்புரா நிகழ்ச்சியை கேட்கும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக.
வாழ்நேயர்களே, மீண்டும் இந்த வான்புரா நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். கரங்களை பிடித்து கண்மணி போல காக்கும் கடவுள், தாழ்மையில் இருக்கும் உங்களை தயவுடன் நினைக்கும் இறைவன், பலவீனன் என்று தள்ளி விடாமல் தமது பலத்தினால் வலுப்படுத்தும் கடவுள், இந்நிகழ்ச்சி வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த வேதாகமம் ஒரு மனைவியின் திறமைகளை பற்றி என்ன கூறுகின்றது? நீதிமொழிகளின் புஸ்தகம் 31 அதிகாரம் வசனங்கள் 10-28 வரை. அவள் பவளத்தை விட பெருமதிப்புள்ளவள். அவளுடைய கணவன் அவளை மனமாற நம்புகிறான். அவளால் அவனுக்கு நலமும் வளமும் பெருகும். அவள் தன் வாழ்நாள் முழுவதும் அவனுக்கு நல்லதையே செய்வாள். ஒரு நாளும் தீங்கு நினையாள். அவளை ஒரு வணிக கப்பலுக்கு ஒப்பிடலாம். வைகரையில் துயிலெழுவாள். வீட்டாருக்கு உணவு சமைப்பாள். ஒரு நிலத்தை வாங்கும் போது தீர எண்ணி பார்த்தே வாங்குவாள். சுறுசுறுப்புடன் அவள் வேலை செய்வாள். அயர்வின்றி நாள் முழுதும் ஊக்கம் குன்றாது உழைப்பாள். எளியவனுக்கு உதவி செய்ய தன் கையை நீட்டுவாள். வறியவனுக்கு வயிறார உணவளிப்பாள். அவளை மணந்த கணவன் ஊர் பெரியோரில் ஒருவனாயிருப்பான். மக்கள் மன்றத்தில் புகழ் பெற்றவனாயும் இருப்பான். அவள் பேசும் போது ஞானத்தோடு பேசுவாள். அன்போடு அறிவுரை கூறுவாள். தன் இல்லத்தின் அலுவல்களில் கண்ணும் கருத்துமாயிருப்பாள். உணவுக்காக பிறர் கையை எதிர்பார்த்து சோம்பியிருக்க மாட்டாள். அவளுடைய பிள்ளைகள் அவளை நட்பேறு பெற்றவள் என வாழ்த்துவார்கள். அவளுடைய கணவன் அவளை மனமாறப் புகழ்வான்.
கண்டு கொண்ட பாசமே மாறாத நேசரே, மறவாத இயேசுவே, கருவாகும் முன்னரே கண்டு கொண்ட பாசமே.
நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்க எல்லோரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஏன் இப்படி கேட்கறேன்னு யோசிக்கிறீங்களா? வாழ்க்கை என்ன இருந்தா ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கத்தாங்க செய்யும். ஆனா எப்போதும் சந்தோஷமா இருங்கள் அப்படி என்ன சொன்ன கடவுளின் பிள்ளைகள் நாம. சின்ன சின்ன விஷயங்களை காரணம் காட்டி நாம துக்கமா இருக்கலாமா? நிச்சயமா கூடாதுங்க. நம்மள சில பேர் இருக்காங்க, என்ன நடந்தாலும் அதுல இருக்கிற குறைவுகளையே பார்ப்பாங்க, அதுக்காக வருத்தப்பட்டுக்குவாங்க. கடவுள் தனக்கு கொடுத்திருக்கிற நன்மைகள் மனசுல படாது. எதிலேயும் திருப்தி இல்லாத இறை நம்பிக்கையற்ற சுயநல மனிதர்கள் இவங்க தான். நம்முடைய பாவங்களுக்காக சிலுவை சுமந்த ஆண்டவர் நம்மோடு எப்போதும் இருக்கிறாரு. மரணத்தை வென்று நம்மை ரட்சித்த இயேசு கிறிஸ்து நம்மோடு எப்பவும் இருக்காரு. அவரது பிரசன்னத்தை உணர்ந்து எப்போதும் மகிழ்ந்திருக்க நாம பழகுவோம்.
இந்த வார்த்தைகளை மையமாக வைத்து அருள் பிரகாஷ் அவர்கள் எழுதிய இந்த நிகழ்ச்சியை கேளுங்கள். மனசே வெயிட் ப்ளீஸ்,
மனசே வெயிட் ப்ளீஸ்.
என்ன எபி சார், சர்க்குலர் பாத்தீங்களா?
ஆ பார்த்தேன்.
என்ன போங்க, பார்த்தேன்னு சர்வசாதாரணமா சொல்றீங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம். நம்மளை எல்லாம் டிஸ்கஸ் பண்ணாம இவங்க இந்த முடிவு எடுத்திருக்காங்க. இப்படி திடீர்னு ஆபீஸ் வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணா என்ன சார் அர்த்தம்? நமக்கெல்லாம் எவ்வளவு இடைஞ்சல் பாருங்க.
பதற்றப்படாதீங்க ராஜா, நிர்வாக காரணங்களுக்காக மேல இருக்கிறவங்க இப்படித்தான் சில முடிவு எடுப்பாங்க. அதை நாம் எப்படி குறை சொல்ல முடியும்
சார்? மேல இருக்கிறவங்க மட்டுமே ஆபீஸ் இல்ல, கீழே இருக்கிறவங்க சேர்த்து தான் ஆபீஸ். இன்னும் சொல்ல போனா நாம தான் அடிப்படை. அதை புரிஞ்சுக்காம இவங்க இஷ்டத்துக்கு முடிவு எடுக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சார் சார், கார்ல வந்து இறங்கிடுவாங்க. நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு தான் கஷ்டம். இப்படி தடால்னு அடையாறுல இருக்கிற ஆபீஸ அமுஞ்சுக்கரைக்கு மாத்தினா நாம என்ன சார் செய்யறது? இது நம்பி நாம எல்லாரும் திருவான்மையூர்ல செட்டில் ஆயிட்டோம். இப்ப திருவேற்காட்டுக்கு வீட்டை மாத்திட்டு போறதா என்ன சார் இது?
இத பாருங்க, வேலையில ஏற்படுற சின்ன சின்ன அசௌகரியங்களுக்காக கவலைப்படாதீங்க. ஆனா வேலையே இல்லாம எத்தனை பேர் இருக்காங்கன்னு யோசனை பண்ணி பாருங்க
சார். அந்த லாஜிக் எல்லாம் பேசாதீங்க சார். நாம இந்த ஆபீஸுக்கு உண்மையிலேயே உழைக்கிறோம். நமக்கேத்த வசதி செஞ்சு தர வேண்டியது அவங்களோட கடமை இல்லையா? குவார்டர்ஸ் கட்டி தர மாட்டாங்க, அது சரி. அட்லீஸ்ட் நம்ம வந்து போற தூரத்திலேயாவது ஆபீஸ் வைக்கலாம் இல்லையா?
சரி, அதை விடுங்க ராஜா. நாம திடீர்னு வீட்டை காலி பண்ற நிலைமை வந்துருச்சுன்னா என்ன செய்வோம் அப்படி நினைச்சுக்க?
சார், நான் உங்களுக்கு தெரியாம தான் கேக்குறேன். ஏன் சார், என்ன நடந்தாலும் உங்களால் எப்படி சார் சர்வசாதாரணம் எடுத்துக்க முடியுது? உங்களுக்கு டென்ஷனே வராதா சார்? என்ன சார் இது?
ராஜா, கடவுள் நம்மள சந்தோஷமா இருக்கத்தான் இந்த உலகத்துல படைச்சிருக்காரு. ஆனா நாமோ சந்தோஷப்பட எவ்வளவோ விஷயங்கள் இருக்கும்போது அதை விட்டுட்டு இப்படி சின்ன சின்ன விஷயங்களுக்காக வருத்தப்படுறோம். நடந்து போறவன் சைக்கிள் இருந்தா தேவலன்னு நினைக்கிறான். சைக்கிள்ல போறவன் ஸ்கூட்டர் வாங்கணும்னு ஆசைப்படுறான். ஸ்கூட்டர்ல போறவன் கார் வாங்க மாட்டோமான்னு ஏங்குறான். கார்ல போறவன் என்னைக்காவது ஒரு நாள் ஏரோப்ளேன்ல போகணும்னு நினைக்கிறான். இப்படி இருக்கிறத பத்தி நினைக்காம இழந்தத பத்தியே நினைக்கிற மனோபாவம் எனக்கு இல்ல. அதுதான், எனக்கு எந்த டென்ஷனும் இல்ல.
அப்போ ஆபீஸ் பக்கத்துல இருக்கணும்னு நான் நினைக்கிறது பேராசங்கிறீங்களா?
பேராசைன்னு சொல்லல, இப்போதைக்கு நிறைவேறாத ஆசைன்னு சொல்றேன். நிறைவேறாத ஆசையை நினைச்சு நாம ஏன் வருத்தப்படணும்? இதை பாருங்க, வேலை இல்லாதவங்களை யோசிச்சு பாருங்க. வேலை தூரமா இருக்கிற கவலை சின்னதா தெரியும். குடும்பத்தை இங்க விட்டுட்டு வெளியூர்ல வேலை செய்யறவங்களை யோசிச்சு பாருங்க. நாம போற தூரம் குறைவா தெரியும். செருப்பு இல்லாததும் குறைதான், கால் இல்லாததும் குறைதான். ஆனா எந்த குறைக்காக அதிக குறைப்பட்டுக்கணுங்கிறது தான் நாம வித்தியாசப்படுறோம். அவ்வளவுதாங்க
சார். கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிச்சு பண்ணி பாருங்க சார். நமக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது அதை பத்தி மட்டும் தான் நாம நினைக்க முடியும். அத அடுத்தவங்க பிரச்சனையோட ஒப்பிட்டு பாக்குறது இதெல்லாம் சரிப்பட்டு வராது சார்.
இத பாருங்க ராஜா, இந்த ஷிப்ட் பண்ற விஷயம் உங்களுக்கு பிடிக்கல, அதனால என்ன சொன்னாலும் அது உங்களுக்கு புரியாது. ஆனா ஒரு கிறிஸ்தவனா இன்னொரு விஷயத்தையும் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. இந்த உலகத்துல எது நடந்தாலும் அது கடவுளோட சித்தத்தின்படிதான் நடக்குது. எந்த விஷயம் நடந்தாலும் மனுஷங்க அதுக்கு ஆயிரம் விளக்கம் சொல்லலாம். ஆனா இறை நோக்கம்னு ஒண்ணு இருக்கு, அத நாம யாரும் யோசிக்கிறதே இல்ல. நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் அந்த நேரத்துல அது நமக்கு புரியாது. ஏன்? அதுக்காக கடவுளையே கூட சலிச்சுக்குவோம். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அதே பிரச்சனை ஒரு விதத்துல நடந்தது நல்லதுதான்னு தோணும். அப்பதான் கடவுள் அப்படி ஒரு துன்பத்தை நம்ம வாழ்க்கையில ஏன் அனுமதிச்சாருன்னு நமக்கு புரியும். என்னடா இவன் இந்த சின்ன விஷயத்துக்கு இவ்வளவு பெரிய வேதாந்தம் பேசுறான்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு விஷயத்திலையும் இதே அணுகுமுறையை கடைபிடிச்சீங்கன்னா பெரிய பிரச்சனை கூட சின்னதா தெரியும். சுருக்கமா எங்க பைபிள்ல இருக்கிற ஒரு வசனத்தை சொல்றேன், கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமா இருங்கள். வியூலா, என்னம்மா சாப்பாடு வேணான்னு சொன்னியாமே? ஏமா, உடம்பு சரியில்லையா?
அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, மனசு சரியில்லப்பா இன்னைக்கு.
தெரியுமா, அந்த பெரிய கம்பெனில உனக்கு வேலை கிடைச்சிடும்னு ரொம்ப நம்பிக்கையா இருந்த, இப்போ இன்டர்வியூல நீ செலக்ட் ஆகல அதானே?
அப்பா, 300 பேர் எழுதின என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல பாஸ் பண்ண எனக்கு 30 பேர் அட்டென்ட் பண்ண இன்டர்வியூல செலக்ட் ஆக முடியலப்பா. ஏப்பா நான் இப்படி தரித்திரம் பிடிச்சவளா இருக்கேன்? கடவுள் ஏன்பா என்ன மட்டும் இப்படி எல்லாம் சோதிக்கிறாரு?
பாத்தியா பாத்தியா, நம்மோட தோல்விகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் கடவுளை காரணமா சொல்றது என்னமா பழக்கம்?
பின்ன என்னப்பா எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? என் கூட படிச்சவங்க எல்லாம் நல்லா செட்டில் ஆயிட்டாங்கப்பா. நான் நேர்மையா கடுமையா எவ்வளவு முயற்சி பண்றேன், அப்படிப்பட்ட எனக்கு ஏன்பா இப்படி எல்லாம் கிடைக்கல? அப்ப நான் கடவுளை தானே குத்தம் சொல்ல முடியும்?
இத பாருமா, நீ 8th படிக்கும் போது 10th கிளாஸ்ல படிக்கிற பசங்களோட சேர்ந்து சிங்கிங் காம்படிஷன்ல முதல்ல வந்த. அப்போ 10th கவர்மெண்ட் எக்ஸாம், உனக்கு நல்ல ஜுரம் இருந்தாலும் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் வந்த. நீ அப்ளை பண்ண அத்தனை காலேஜ் இருந்தும் உனக்கு இடம் கிடைச்சது. அப்பெல்லாம் ஏன் கடவுளே மற்றவங்களோட என்ன கூடுதலா ஆசீர்வதிக்கிறீங்க அப்படின்னு கேட்டியா? உன்னை புரிஞ்சுக்க பியூலா, கடவுள் நம் விருப்பங்களை விட தேவைகளை நிறைவேற்றுறவர். நமக்கு எப்ப எது தேவைன்னு நம்ம விட அவருக்கு நல்லா தெரியுமா. நம்ம திராணிக்கு மிஞ்சி நம்ம சோதிக்க மாட்டார். அப்படியே சோதிச்சாலும் சோதனையோட கூட தப்பு வைக்க வழியே அவர் உண்டு பண்ணுவாரு.
அப்பா, நமக்கு நல்லதும் சரி கெட்டதும் சரி கடவுளாலதான் வருதுங்கிறீங்களா அப்பா?
இது பாருமா, உனக்கு நான் ஒரு கதை சொல்றேன் கேளு.
சொல்லுங்கப்பா.
ஒருத்தன் நடு ரோட்ல நின்னுகிட்டு கண்ணை மூடிக்கிட்டு, ஆண்டவரே இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள எனக்கு 100 ரூபாய் கொடுக்கணும், ரெண்டு 50 கொடுத்தாலும் பரவாயில்ல, 10 கொடுத்தாலும் பரவாயில்ல, ஆனா சாயந்தரத்துக்குள்ள கட்டாயம் கொடுத்துடணும் அப்படின்னு சத்தம் போட்டு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தானா. இத பார்த்து அந்த வழியா போன ஒருத்தர், அட பாவமே, இவ்வளவு நம்பிக்கையோட கேட்கிற இவருக்கு அந்த பணம் கிடைக்காம போயிட்டா கடவுள் நம்பிக்கையே இல்லாம போயிட போகுது அப்படின்னு நினைச்சு 50 அவன் கையில வச்சுட்டு போயிட்டாரான். அவன் கண்ணை திறந்து பார்த்துட்டு என்ன சொன்னலாம் தெரியுமா?
என்ன?
கடவுளே, இனிமே எனக்கு காசு கொடுக்கறதுன்னா நீங்களே வந்து கொடுங்க. அந்த ஆள்கிட்ட கொடுத்து அனுப்புனீங்கன்னா பாருங்க, அவன் 50 எடுத்துக்கிட்டு எனக்கு 50 கொடுத்துட்டு போறான்னு
சொன்னானா.
எது நடந்தாலும் அத கடவுள் தான் அனுமதிச்சிருக்காருன்னு நினைச்சோம்னு வச்சுக்கேன், மனசு சஞ்சலமே படாது, சந்தோஷத்துக்கு குறைவே இருக்காது. எனக்கு பிடிச்ச பொன்முடி ஒன்று சொல்லவா?
சொல்லுங்கப்பா.
நமக்கு வரும் துன்பங்கள் எல்லாம் மாறு வேடம் போட்ட ஆசீர்வாதங்களே. ஓகே, போய் சாப்பிடுமா? போய் சாப்பிடு.
சரிப்பா.
அடடே, வாங்க ராஜா வாங்க. என்னது சண்டே அதுவுமா நம்ம வீட்டு பக்கம்? ஆபீஸ் ஷிப்ட் ஆனதுக்கு அப்புறம் கரெக்டா 5:30 கிளம்பிடுறீங்க, ஆபீஸ்ல பேசக்கூட முடியல. சொல்லுங்க என்ன விஷயம்? சரி, அது இருக்கட்டும். முதல்ல என்ன சாப்பிடுறீங்க
சார்? அதெல்லாம் ஒண்ணு வேணும் சார். இன்னைக்கு காலையில பேப்பரை பார்த்தேன், உடனே உங்களை நேரில் பார்க்கணும்னு ஓடி வந்துட்டேன் சார்.
என்னது, பேப்பர் பார்த்த உடனே என்ன பார்க்க வந்தீங்களா? ஏன், பேப்பர்ல என்ன பத்தி ஏதாவது போட்டிருக்கா?
சார், நம்ம ஆபீஸ் ஷிப்ட் ஆனப்ப நம்ம எவ்வளவு சலிச்சுக்கிட்டோம், அப்ப நீங்க நிதானமா எனக்கு ஆலோசனை சொன்னீங்க. அந்த வார்த்தைகள்ல இருந்த ஆழமான அர்த்தத்தை இன்னைக்கு காலையில பேப்பரை பார்க்கும்பொழுதுதான் சார் நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன்.
இப்போ என்ன விஷயம்னு நீங்க சொல்ல போறீங்களா, இல்ல நானே பேப்பர் வாங்கி பாத்துக்கிடுமா?
சார், பேப்பர்ல என்ன விஷயம் போட்டுக்கு தெரியுமா சார்?
என்ன?
சுனாமி வந்ததுக்கு பிறகு நாம இருந்த அந்த திருவான்மியூர் கடலோர பகுதியில் உள்ள வீடுகளை எல்லாம் பாதுகாப்ப கருதி காலி பண்ண சொல்லிட்டாங்களாம்.
அடடே,
இப்ப திடீர்னு அறிவிப்பு வந்த உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாம் திக்குமுக்காடி போயிட்டாங்க. ரொம்ப பேருக்கு சட்டுன்னு வீட ஷிப்ட் பண்ண முடியலையா சார்? எங்க சொந்தக்காரங்களை ஏதாவது வீடு கிடைக்குமான்னு போன் பண்ணிருக்காங்க சார். இந்த மாதிரி எந்த தொந்தரவும் இல்லாம நாம ஆறாமற பீஸ்ஃபுல்லா அங்கிருந்து மூவ் ஆயிட்டோம் இல்லையா?
ஆமா.
இப்ப இருக்கிற வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பள்ளிக்கூடம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, ஆஸ்பத்திரி மார்க்கெட் எல்லாமே பக்கத்துல இருக்கு சார். அங்க எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டாப் நடந்தாலே போதும்.
ஆமா
சார், இத்தனை நன்மைகள் வர போறது நாம தெரியாம அன்னைக்கு நான் ரொம்ப பதட்டப்பட்டு போயிட்டேன் சார். இப்ப நினைச்சாலும் எனக்கு சிரிப்பு வருது சார்.
இப்ப சிரிக்கிறீங்கல்ல? கசப்பான மாத்திரைகளை விழுங்க கத்துக்கிட்டா இனிப்பான ஆரோக்கியம் கட்டாயம் வந்து சேருங்க. எனிவே, இது சொல்ற சாக்கிலையாவது எங்க வீட்டுக்கு வந்தீங்களே?
ஸ்தோத்ர ராஜா அங்கிள், காஃபி எடுத்துக்கோங்க.
ராஜா, நீங்க மட்டுமல்ல எங்க வீட்லயும் இது மாதிரி ஒரு ஆள் இருந்துச்சு. சின்ன பிரச்சனை வந்துட்டாலும் நான் தரத்திரம் பிடிச்சுவ, கடவுள் எனக்கு மட்டுமே இப்படி ஏன் பண்றாரு அப்படின்னு புலம்புற கேஸ். ஆனா அவங்களும் மாறிட்டாங்க. நீங்க பேப்பர் பார்த்து மாறிட்டீங்க, அவங்க டிவி பார்த்து மாறிட்டாங்க. என் மகளைத்தான் சொல்றேன், பியூலா நீயே அந்த விஷயத்த சொல்லுமா?
ஆமா அங்கு, ஒரு பெரிய கம்பெனில எனக்கு வேலை கிடைக்கலன்னு ரொம்ப கவலைப்பட்டு இருந்தேன். நேத்துதான் டிவி நியூஸ்ல பார்த்தேன், அந்த கம்பெனியே புது ஆளுங்க வாங்கிட்டாங்களாம், பழைய ஸ்டாப் எல்லாம் எடுத்துட்டாங்களாம்.
நல்ல வேலைமா, அந்த வேலை உனக்கு கிடைச்சு போயிருந்தா ரொம்ப வருத்தப்பட்டிருப்ப. இப்ப இந்த விஷயம் உன்னை ரொம்ப பாதிச்சிருக்காது இல்லையா?
மிஸ்டர் ராஜா, இப்பாவது புரிஞ்சுக்குங்க, கடவுள் நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கிற எந்த விஷயமும் தவறான விளைவுகளை ஏற்படுத்தாது. எந்த பிரச்சனை வந்தாலும் அதை மனுஷிகமா அணுகு, அந்த நேரத்து சந்தோஷத்தை இழக்காம அவரது பலத்த கைக்குள் அடங்கியிருந்த என்னைக்காவது ஒரு நாள் அவருடைய அனாதி தீர்மானமும் திருவுளு சித்தமும் நமக்கு விளங்கும்.
கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்பரா வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து அருள் தியானம். ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள், அருள் தியானம் ஆரம்பமாகிறது.
மாத்திரம் துதி பாடி
ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள். கிறிஸ்துவின் நற்செய்தி தியானத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இன்று எமது தியானத்தின் தலைப்பு நம்பிக்கை அற்றவனாய் இராதே, நம்பிக்கையாயிரு. அல்லது அவ்விசுவாசியாயிராதே, விசுவாசியாயிரு என்று நாம் தியானிக்கப் போகிறோம். யோவான் நற்செய்தி நூலிலே 20 27 உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தோமாவிடத்திலே இப்பாறு கூறுகிறார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விலாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவின் சீடனாகிய தோமா இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் என்பதை நம்ப மறுத்தார். அவர் இயேசுவின் காயங்களை நான் தொட்டு பார்த்தால்தான் நம்புவேன் என்று சொன்னார். ஏனென்றால் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லும் பொழுது என்னவோ ஒரு ஆவியை கண்டு சொன்னார்களோ என்ற ஐயம் அவருக்குள்ளே இருக்கிறது. அதனாலே ஆவி என்றால் தொட முடியாது, உண்மையாகவே இயேசுதான் உயிர்த்தெழுந்திருக்கிறார் என்று சொன்னால் நான் அவரை தொட்டு பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவர் நினைத்தார். ஆகவே இயேசு அவரை சந்திக்கும் பொழுது என்ன சொன்னார் பாருங்கள், ஐயம் தவிர்த்து நம்பிக்கைகள். அதனுடைய அர்த்தம் என்ன, நீ நம்பிக்கை அற்றோனா இருக்காதே, நம்பிக்கை உள்ளவனா இரு என்று சொல்லித்தான் ஆண்டவர் இயேசு அவருக்கு கற்றுக் கொடுக்கிறார். இன்னொரு பக்கம் பார்த்தீர்கள் என்றால் தோமா நம்பிக்கை அற்றவனா இருப்பதை கடவுள் ஒருபோதும் விரும்பவில்லை, இயேசு ஒருபோதும் விரும்பவில்லை. மாறாக அவர் நம்பிக்கை உள்ளவரா இருக்க வேண்டும் என்றுதான் இயேசு விரும்பினார். அதுபோலதான் இன்றைக்கும் இந்த தியானத்தின் வழியாக தூய் ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். நாங்கள் நம்பிக்கை உள்ளவர்களாக, இயேசு கிறிஸ்துவின் மேலே நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய விருப்பம். நாம் அவநம்பிக்கை உள்ளவர்களாக நாம் இருக்கக்கூடாது, இயேசுவின் மேலே நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய விருப்பமாகும். ஏன் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், ஏன் அப்படி கடவுள் விரும்புகிறார் என்று பார்த்தீர்கள் என்றால், பரிசுத்த வேதாகமத்திலே நம்பிக்கையினால்தான் நாம் வாழ முடியும் என்று நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. ரோமர் கீழிய நிருபத்திலே 17 வாசிக்கிறோம், நேர்மையுடையோர் தம் நம்பிக்கையால் வாழ்வடைவர் என்று சொல்லி. ஒரு கிறிஸ்தவர் தன்னுடைய வாழ்க்கையிலே எதனால் வாழ்வடைவார் என்றால் நம்பிக்கையால் தான் வாழ்வடைவார். அவரிடத்தில் இருக்கிற பொருளாலோ, அவரிடத்தில் இருக்கிற பட்டத்தாலோ, அவருக்கு இருக்கிற ஆற்றலாலோ, அவருக்கு இருக்கிற உறவுகளாலோ அல்ல, அவைகளெல்லாம் அவருடைய வாழ்க்கைக்கு துணையாக கொடுக்கப்பட்டது. ஆனால் வாழ்வு எதனால் உண்டாகிறது என்றால் கிறிஸ்துவின் மேல் உள்ள நம்பிக்கையால் தான் வாழ்வு உண்டாகிறது. அதனாலே ஒருவரிடத்திலே பணம் இருக்கலாம், பணம் இல்லாமல் போகலாம். ஒருவர் படித்திருக்கலாம், அவர் படிக்காதவராக இருக்கலாம். ஒருவர் திறமை உள்ளவராக இருக்கலாம், ஆனால் திறமை அற்றவராக இருக்கலாம். அதை வைத்து அதனுடைய அடிப்படையிலே அவருடைய வாழ்க்கை இருப்பதை கடவுள் விரும்பவில்லை. அவைகள் எல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சில உதவிகள். ஆனால் யார் ஒருவர் காண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசமா இருக்கிறார்களோ, யார் ஒருவர் கடவுளே நம்பிக்கையா இருக்கிறார்களோ, அவர்களிடத்திலே பணம் இருந்தாலும் சரி, இல்லாமல் போனாலும் சரி, படிப்பு இருந்தாலும் சரி, இல்லாமல் போனாலும் சரி, அவர்கள் ஆற்றல் உள்ளவர்களா இருந்தாலும் சரி, அல்லது திறமை இல்லாதவர்களா இருந்தாலும் சரி, அவர்கள் சமாதானத்துடனும் விடுதலையுடனும் வெற்றியுடனும் நல்லவர்களாகி வாழுவதற்கு இறைவன் அவர்களுக்கு போதுமானவராயிருக்கிறார். அது எதனால் உண்டாகிறது என்றால் விசுவாசத்தினால் உண்டாகிறது. அதுபோல நற்செய்தி புதிய ஏற்பாட்டிலே பல இடங்களிலே வாசிக்கிறோம், ஒருவர் விசுவாசத்தினாலேதான் கடவுளுடைய பிள்ளையாய் மாற்றப்படுகிறார், ஒருவர் விசுவாசத்தினாலேதான் நீதிமானாய் மாற்றப்படுகிறார், ஒருவர் விசுவாசத்தினாலேதான் மலையை பெயர்க்க முடிகிறது, ஒருவர் விசுவாசத்தினாலேதான் கடவுளிடத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடிகிறது, ஒருவர் விசுவாசத்தினாலேதான் வாழ முடிகிறது. ஆகவேதான் ஒருவருடைய வாழ்க்கையில விசுவாசம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. பணத்தை கொடுத்து கடையிலே பொருட்களை வேண்டி விடலாம், நம்முடைய திறமைகளை காட்டி மக்களிடத்திலிருந்து நாம் மதிப்பை பெற்று விடலாம், ஆனால் ஆண்டவரிடத்திலிருந்து நாம் ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பணத்தை கொடுத்தோ நம்முடைய திறமைகளை காட்டியோ நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. மாறாக நம்முடைய விசுவாசத்தினாலேதான் ஆண்டவரிடத்திலிருந்து சகலதையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பொன்னாலும் பொருளாலும் பெற்றுக்கொள்ள முடியாததை நாம் விசுவாசத்தினால் பெற்றுக்கொள்ள முடிகிறது. நம்முடைய ஆற்றலையும் நம்முடைய திறமைகளையும் வைத்து அகற்றிவிட முடியாத பிரச்சனைகளை விசுவாசத்தினால் அகற்றிவிட முடிகிறது. ஆகவேதான் விசுவாசம் என்பது மிக மிக முக்கியம். அதை தோமாவுக்கு ஆண்டவர் இயேசு வலியுறுத்தி சொல்லுகிறார், நீ ஐயம் தவிர்த்து நம்பிக்கையாயிரு, நம்பிக்கையற்றோனாய் நீ இருக்காதே, நம்பிக்கையாயிரு என்றால் நம்பிக்கையால் தான் வாழ முடியும். இரண்டாவது பாருங்கள், ஆண்டவர் இயேசு தோமாவுக்கு நம்பிக்கையாயிரு, நம்பிக்கையை இனி பெற்றுக்கொள், நம்பிக்கைக்குள்ளே நீ வா என்று சொல்லுவதற்கு இன்னும் ஒரு முக்கியமான காரணம், நாம் எப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நம்பிக்கையாய் வந்து விடுகிறோமோ அப்பொழுது பிசாசு நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. நாம் அவர் மேல் நம்பி ஆண்டவராக இயேசுவிலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கும் பொழுது பிசாசு நம்மை என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், நம்முடைய குடும்பத்தை என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், நம்முடைய வாழ்க்கையை எப்படி வேண்டுமானாலும் தாறுமாறாக பாதிக்கலாம், தாறுமாறாக்கி விடலாம். ஆனால் யார் ஒருவர் இயேசு கிறிஸ்துவிலே நம்பிக்கையாய் வந்து விட்டார்களோ அவர்களை பிசாசினால் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால்தான் இயேசு என்ன சொல்லுகிறார் என்றால் நம்பிக்கையாயிருங்கள் என்று சொல்லுகிறார். அதனால்தான் இன்றைக்கு இந்த தியானத்தில் இணைந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் பார்த்தீர்கள் என்றால் இயேசு கிறிஸ்துவின் மேலே நம்பிக்கை உள்ளவர்களாய் மாற்றப்பட வேண்டும். நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும் அவரிலே. அவரிலே நாம் நம்பிக்கையா இருக்கும் பொழுது பாருங்கள், அந்த நம்பிக்கையினால் நாம் வாழ்வடைகிறோம், உயர்வடைகிறோம். இயேசுவில் நாம் நம்பிக்கை இருப்பதனாலே பிசாசு நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே யோவான் நற்செய்தி நூலிலே 20:27 பாருங்கள், பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விலாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். இங்கு நாம் என்ன பார்க்கிறோம் என்றால் தோமாவுக்கு ஆண்டவர் இயேசு தோன்றி சொல்லுகிறார், இப்பொழுது உன்னுடைய கையை என்னுடைய காயத்தில் நீ வைத்துப்பார். அப்படின்னால் ஏன் அப்படி இயேசு சொன்னார் என்று சொன்னால், தோமா என்ன சொன்னார் என்றால், யோவான் 20:25 மற்ற சீடர்கள் அவரிடம் ஆண்டவரை கண்டோம் என்றார்கள், தோமா அவர்களிடம் அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்புகளை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விலாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். அப்ப தோமாவுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், இந்த இடத்திலே ஒன்றை தொட்டு பார்த்தால்தான் அல்லது நான் ஒன்றை கண்டால்தான் நான் நம்புவேன் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையிலே தோமா இருந்தார். இன்றைக்கும் பலர் அப்படித்தான் இருக்கிறார்கள். அதாவது நான் ஒன்றை கண்டால்தான் கடவுளை நம்புவேன் என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவர் எனக்கு இதை செய்தால் நான் ஆண்டவரை நம்புவேன், இப்படி ஒன்று நடந்தால் நான் அதுக்கு பின்பு இயேசுவை ஏற்றுக்கொள்ளுவேன் என்று சொல்லி பலர் சொல்லுவார்கள். அதுபோலதான் தோமாவும், நான் என்னுடைய கையை அவருடைய காயங்களில் விட்டு தொட்டு பார்த்தால் தான் நம்புவேன் என்று சொல்லி சொன்னார். அன்பான சகோதர சகோதரிகளே, தொட்டு பார்ப்பதனால் வருவதல்ல விசுவாசம். நாம் ஒன்றை கண்டுவிட்டோம் என்றால், இயேசு நமக்கு ஒன்றை செய்து விட்டார் என்றால் அதுக்கு பின்பு விசுவாசம் வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் ஆண்டவர் எங்களுக்கு ஏற்கனவே செய்து விட்டார். ஒன்று நடக்கும் முன்பதாக ஏற்படுவதுதான் விசுவாசம். கண்ணால் காணாத ஒன்றை காண்பது போல விசுவாசிப்பதுதான் விசுவாசம் என்று எபிரேயர் நூலிலே வாசிக்கிறோம் அல்லவா. அதனால விசுவாசம் என்பது நம் கண்களால் காணாத ஒன்றை கடவுள் எனக்கு இதை செய்வார், கடவுள் இப்படியா என்னை வழிநடத்துவார், இது கடவுளுடைய வல்லமையினால் இது உண்டாகும் என்று சொல்லி கண்ணால் காணாத ஒன்றை நாம் நம்பி விசுவாசித்து அது நம்முடைய வாழ்க்கையிலே தோன்றும் பொழுது அதுதான் விசுவாசத்தினால் வந்த ஆசீர்வாதம். ஒன்று நமக்கு தோன்றிய பின்பு நாம் விசுவாசம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றால் அது நமக்கு நடந்து விட்டது. ஆகவே தோமாவுடைய விசுவாசம் இப்பொழுது எப்படியா இருக்கிறது என்றால், ஒன்றை தொட்டு பார்த்தால் தான் நம்புவேன் என்கிற விசுவாசம். இன்றைய நூற்றாண்டில் கூட அப்படிப்பட்ட எண்ணம் தான் பல வாலிப பிள்ளைகள் மத்தியில் இருக்கிறது, இளம் சமுதாயத்தில் இருக்கிறது. கடவுள் இருக்கிறாரா, அப்படி என்றால் எனக்கு காட்டுங்கள், நான் நம்புகிறேன் என்று சொல்கிறார்கள். எதை உண்மையாக பார்க்கிறார்களோ அல்லது எதை அவர்களால் தொட முடிகிறதோ, எதை அவர்களால் பார்க்க முடிகிறதோ அதைத்தான் அவர்கள் உண்மை என்று நம்புகிறார்கள். அதனாலே கடவுளை அவர்களால் பார்க்க முடியவில்லை, அதனால் கடவுள் இல்லை என்று சொல்லுகிறார்கள். இது போன்ற ஒரு நிலையிலேதான் தோமாவும் இருந்தார். ஆனால் பாருங்கள், தோமாவை அப்படியே ஆண்டவர் விட்டுவிட்டாரா? இல்லை. நீ விசுவாசியா இரு அல்லது நம்பிக்கை உள்ளவனா இரு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கையா இரு என்று சொன்ன இயேசு எப்படி அந்த நம்பிக்கையை உண்டாக்குகிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும்.
வான்புராணியர்கள் இந்த பாடலை தொடர்ந்து அருள் தியானத்தின் தொடர்ச்சியினை கேளுங்கள். புதுவாழ்வு நச்செய்தி குழுவினரின் வான்புரா வாழ்வு நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள், அருள் தியானம் தொடர்கிறது.
பல தடவை நாமும் கூட எப்படி சொல்லுகிறோம் என்றால், மக்களிடத்திலே நீங்கள் விசுவாசியுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கடவுள் அதை செய்வார் என்று. ஒரு விதத்திலே அதுக்கு உண்மையான ஒரு அர்த்தம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். கடவுள் மேல் நம்பிக்கை என்பது எப்படி நமக்கு உண்டாகிறது என்றால், இயேசு நமக்கு தம்மை வெளிப்படுத்தினால் ஒழிய நமக்கு விசுவாசம் வர முடியாது. அதனாலே தோமாவுக்கு ஆண்டவர் விசுவாசத்தை உண்டாக்குவதற்காக இயேசு என்ன செய்கிறார் பாருங்கள். அவரே தோமாவுக்கு முன்னே வந்து, உன்னுடைய கரங்களை இப்பொழுது என் காயத்திலே வைத்து பார் என்று சொல்லி தோமா விசுவாசியாய் மாற்றப்படுவதற்கு இயேசுவே உதவி செய்கிறார். அதுதான் இயேசு. இயேசு நம்மை நீ விசுவாசியாய் மாறு, விசுவாசியாய் மாறு என்று மட்டும் சொல்லிக் கொண்டிருப்பதல்ல. நாம் விசுவாசிகளாக மாற வேண்டும், நம்பிக்கையுள்ளவர்களாய் மாற வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பம். அந்த விருப்பத்தை நமக்கு தெரிவிக்கிறார். தெரிவித்துவிட்டு நாம் நம்பிக்கை உள்ளவர்களாக மாறுவதற்காக அவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அதைத்தான் நாம் சரியாக அடையாளம் கண்டு கடவுள் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் நாம் மாற்றப்பட வேண்டும். இயேசு என்ன செய்தார் பாருங்கள், தோமாவுக்கு முன்னாலே தோன்றி, நீ தொட்டு பார்த்தால் தானே நம்புவாய் என்று சொல்லுகிறாய், இதோ நான் உனக்கு முன்னாலே நிற்கிறேன், என் காயங்களை நீ தொட்டுப்பார், தொட்டு பார்த்து விசுவாசியாய் மாறிவிடு, ஐயத்தோட இருக்காதே, அவ்விசுவாசியாய் இருந்து விடாதே, விசுவாசம் இல்லாமல் நீ இருந்து விடாதே, நீ விசுவாசியாய் மாற வேண்டும், அதான் என்னுடைய விருப்பம், அதனாலே நீ என்னை தொட்டு பார் என்று சொன்னார். ஆனால் என்ன வாசிக்கிறோம் பாருங்கள், பரிசுத்த வேதாகமத்திலே யோவான் நற்செய்தி நூல் 20 28 வசனத்திலே வாசிக்கிறோம், தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். தோமா என்ன சொன்னாராம், நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று. அந்த வார்த்தைக்கு பின்னாலே ஒரு சரித்திர உண்மை இருக்கிறது. என்னவென்றால், அந்த நாளிலே ரோம பேரரசர் தொமீசியன் என்பவர் தம்மை எப்படி அழைக்கும்படி சொல்லியிருந்தார் என்றால், தன்னை ஆண்டவராகவும் தன்னை கடவுள் என்றும் அழைக்கும்படி சொல்லியிருந்தார். இப்பொழுது பாருங்கள், இங்கு தோமா அந்த தொட்டு பார்த்தால் தான் நம்புவேன் என்று சொன்ன தோமா எப்படி இயேசுவின் மேல் நம்பிக்கையாய் மாற்றப்படுகிறார் என்றால், ஆண்டவரே நீர்தான் என் ஆண்டவர், நீர்தான் என் கடவுள் என்று சொல்லுகிறார். அது எதை காட்டுகிறது என்றால், நான் இப்பொழுது உலகத்தை சார்ந்தவன் அல்ல, நான் உம்மை சார்ந்தவன். தோமா தொட்டு பார்க்காமலேயே விசுவாசியாய் மாறிவிட்டார், என் ஆண்டவரே என் கடவுளே என்று சொன்னாராம். அதுக்கு மூல வார்த்தையிலிருந்து சொல்லப்படுகிற பதம் என்னவென்றால், இயேசுவே நீர் ஒருவரே என் ஆண்டவர், இயேசுவே நீர் ஒருவரே என் கடவுள். அந்த ஆண்டவர் அல்லது கடவுள் என்றால் என்ன பொருள் பாருங்கள், எப்பொழுது நாம் இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லுகிறோமோ அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் அவரிலேயே நாம் தங்கியிருப்போம், அவருக்குள்ளேயே நாம் வாழுவோம், அவருக்கு விருப்பமானதையே செய்வோம், அவருடைய விருப்பத்தை மீறி நாம் நடக்க மாட்டோம். ஏனென்றால் அவர் நமக்கு ஆண்டவராயிருக்கிறார், அதான் ஆண்டவரே என்பதற்கு அர்த்தமாகும். இப்ப தோமா இப்பொழுது பாருங்கள், தொட்டு பார்த்தால் தான் நம்புவேன் என்று சொன்ன தோமா இப்பொழுது இயேசு தொட்டு பார் என்று சொன்ன உடனே, அதாவது இயேசு அவருக்கு விசுவாசத்தை பெற்றுக் கொள்வதற்கு உதவி செய்த உடனே அவர் நம்பிக்கை உள்ளவராய் மாற்றப்படுகிறார். எப்படி நம்பிக்கை உள்ளவராய் மாற்றப்பட்டார் என்றால், இயேசுவே நீர்தான் என்னுடைய ஆண்டவர், நீர் ஒருவரே என்னுடைய ஆண்டவர், நீர் ஒருவரே என்னுடைய கடவுள் என்ற நம்பிக்கைக்குள்ளே வந்துவிட்டார். இதைத்தான் கடவுள் நம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் உருவாக்க விரும்புகிறார். சிலருடைய வாழ்க்கையில பார்த்தீர்கள் என்றால், இயேசு மட்டுமே கடவுளாக இல்லை, இயேசுவும் ஒரு கடவுளாக இருக்கிறார். பல கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலே கூட பார்க்கும் பொழுது இயேசு மட்டும்தான் அவர்களுக்கு ஆண்டவராக இருப்பதாக தெரியவில்லை, இயேசுவும் ஒரு ஆண்டவராக இருக்கிறார், இன்னும் பல ஆண்டவர்கள் அவர்களுக்கு இருக்கிறார்கள். சில கிறிஸ்தவ குடும்பங்களிலே வேற மத கடவுளுடைய படங்கள் உருவங்களை கூட வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் அதை வைத்திருந்தால் செல்வம் வரும், இதை வைத்திருந்தால் செழிப்பு வரும், இதை வைத்திருந்தால் பாதுகாப்பு வரும் என்றெல்லாம் எண்ணி வேற மத கடவுளுடைய உருவங்களை படங்களை எல்லாம் வைத்திருக்கிற கிறிஸ்தவர்களும் உண்டு. அந்த நம்பிக்கை நமக்கு கிறிஸ்துவனிடத்திலிருந்து ஒருபோதும் விடுதலையும் வாழ்வையும் பெற்றுத்தராது. நாம் தோமாவை போல முற்றும் முழுவதுமாக இயேசுவே நீர் ஒருவரே, நீர் மட்டுமே என் ஆண்டவர், நீர் மட்டுமே என் கடவுள் என்கிற அந்த நம்பிக்கைக்குள்ளே வர வேண்டும். அதைத்தான் கடவுள் விரும்புகிறார். அப்படிப்பட்ட நம்பிக்கைக்குள் நாம் வரும் பொழுது பாருங்கள், அந்த நம்பிக்கையினால் தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் விடுதலை அடைகிறோம், உயர்வடைகிறோம், வெற்றி அடைகிறோம். அந்த நம்பிக்கையினாலே பல காரியங்களை நம்மால் சாதிக்க முடிகிறது, பிசாசை நாம் வெல்ல முடிகிறது, பிசாசு நம்மை வெல்ல முடியாது, நாம் வெல்லுகிறோம், பிசாசை திரத்துகிற மக்களாய் மாற்றப்படுகிறோம். ஏனென்றால் நாம் கிறிஸ்துவின் மேலே முற்று முழுவதுமாய் நம்பிக்கை உள்ளவர்களாய் மாற்றப்பட்டதனாலே. அதனால இப்பொழுது என்ன கேள்வி என்றால், இயேசு உயிர்த்தெழுந்தார், உயிர் செழுந்தார், அல்லேலூயா என்று சொல்லுகிறோம் அல்லவா? அப்ப இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் எதற்காக நடந்தது, அந்த உயிர்த்தெழுதன் வழியாக இயேசு நம்முடைய வாழ்க்கையில எதை செய்ய விரும்புகிறார் என்பதுமே முக்கியமாகும். இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று அதற்கு ஒரு கொண்டாட்டம் வைத்து நாம் எல்லாம் மகிழ்ச்சி கொண்டாடிவிட்டு அதுக்கு பின்பு நாம் விரும்புகிறபடியெல்லாம் வாழ்வதை இயேசு விரும்பவில்லை. இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் அல்லேலூயா என்று சொல்லி பாடிவிட்டு அதுக்கு பின்பு நாம் தாறுமாறான வாழ்க்கைக்குள்ளேயே விழுந்து விடுவதை இயேசு விரும்பவில்லை. என்னவோ ஒரு கொண்டாட்டம் வைப்பதற்காகவா இயேசு உயிர்த்தெழுந்தார்? ஒரு திருவிழா வைப்பதற்காகவா இயேசு உயிர்த்தெழுந்தார்? இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியை பல பல விதங்களிலே மக்களுக்கு காட்டிவிட்டு நாம் எப்படி எப்படியோ வாழ்ந்து கொண்டிருப்பதற்காக இயேசு உயிர்த்தெழுந்தார் இல்லவே இல்லை. நாம் ஒவ்வொருவரையும் இருளில் இருந்து பிசாசன் கட்டுக்கள் இருந்து விடுதலையாக்கி கிறிஸ்துவுக்குள்ளேயே கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைத்து வாழ்ந்து அதன் வழியாக இந்த உலகத்திலே கிறிஸ்துவுக்குள்ளே நாங்கள் இறை அரசின் மக்களாய் வாழவும் புது வாழ்வு பெற்ற மக்களாய் வாழவும் நம்முடைய வாழ்க்கையில நாம் சந்திக்கின்ற எல்லா விதமான போராட்டங்கள் பிரச்சனைகள் அனைத்திலும் நாம் வெற்றி கொண்டவர்களாய் வாழவும் கிறிஸ்துவுக்காகவே நம்முடைய ஓட்டத்தை ஓடி முடிக்கவும் நமக்குள்ளே அந்த விசுவாசத்தை கொடுத்து அதற்குள்ளே வாழ வைப்பதற்காகத்தான் இயேசு உயிர்த்தெழுந்தார். அதற்காகவே நம்மோடு உயிரோடு இருக்கிறார். அந்த இயேசு பாருங்கள், நாம் அவர் மேலே நம்பிக்கை வைப்பதற்கு அவரே நமக்கு உதவி செய்கிறார். நீ நம்பிக்கையவா நம்பிக்கையவா நம்பிக்கைவை நம்பிக்கைவை என்று சொல்லிக் கொண்டிருப்போர் மட்டுமல்ல, நாம் நம்பிக்கை வைப்பதற்கு பல விதங்களிலே அவர் நமக்கு உதவி செய்கிறார். அதிலே ஒன்றுதான் பாருங்கள், இறை வார்த்தை. இயேசு அவருடைய வார்த்தை வழியாக நமக்குள்ளே விசுவாசத்தை வளர்க்கிறார். அந்த வார்த்தையை அறிவித்து தூய் ஆவியானுடைய வல்லமை அங்கு கொடுத்து அந்த தூய் ஆவியானுடைய வல்லமை வழியாக நமக்குள்ளே விசுவாசத்தை அவர் உருவாக்க விரும்புகிறார். இதனால என்ன உண்டாகிறது பாருங்கள், தோமாவுக்கு இயேசு சொன்னார், நீ கண்டதால் விசுவாசித்தாய், காணாமலேயே விசுவாசிக்கிறவர்கள் பேறு பெற்றவர்கள். அப்படினால் இயேசுவை காணாமலேயே விசுவாசம் உண்டாக முடியுமா? உண்டாக முடியும். எப்படி அந்த விசுவாசத்தை இயேசு உண்டாக்குகிறார் என்றால், அவருடைய வார்த்தை வழியாக, தூய ஆவியின் வல்லமை வழியாக, இது போன்ற போதனைகள் வழியாக, இன்னும் இயேசுவை நமக்கு கற்றுக் கொடுக்கிற மக்கள் வழியாக இயேசு தன்மேல் விசுவாசத்தில் வளர்வதற்கு இறைவன் நமக்கு பல விதங்களிலே அதை அவைகள் வழியாக நமக்கு உதவி செய்கிறார். அப்படி நாம் வரும்பொழுது பாருங்கள், நாமும் தோமாவை போல மாற்றப்படுகிறோம். தோமா தொட்டால்தான் விசுவாசிப்பேன் என்றார். தொடாமலேயே விசுவாசமாய் மாறிவிட்டார். அவருடைய விசுவாசம், ஆண்டவரே இயேசுவே நீர் ஒருவரே என் கடவுள், நீர் ஒருவரே என் ஆண்டவர். அந்த விசுவாசம் பாருங்கள், அவரை இந்தியா வரைக்கும் நற்செய்தி பணி செய்ய அழைத்துக் கொண்டு போனது. அவர் இந்தியாவுக்கு போகும் பொழுது இந்தியாவிலே கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொள்கிற சூழ்நிலையே இருக்கவில்லை. கிறிஸ்தவ மதம் என்றாலே கொலை செய்யப்படுகிற சூழ்நிலை தான் இருந்தது. அங்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான மத நம்பிக்கைகள் இருந்தது, விக்கிரக ஆராதனைகள் இருந்தது, அசுத்த ஆவியினுடைய கட்டுக்கள் இருந்தது. அதற்குள்ளே ஒருவர் இயேசுவின் நற்செய்தியை கொண்டு போகிறார் என்றால் அவருக்கு எவ்வளவு விசுவாசம் ஆண்டோர் மேல் இருந்திருக்க வேண்டும் பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசியா இயேசு மாற்றினார் தோமாவை. தொட்டால்தான் நான் நம்புவேன் என்று சொன்ன தோமாவை தான் இயேசு ஒரு விசுவாசியாய் மாற்றி இந்தியாவுக்கு அனுப்பி எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்களை இயேசுவின் விசுவாசிகளாய் மாற்றினார். இன்றைக்கு வரைக்கும் அந்த விதை வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அதுபோல் அன்பானவர்களே, இந்த தியானத்தில் இணைந்திருக்கும் உங்கள் வாழ்விலும் இயேசு விசுவாசத்தை உண்டாக்கி அதன் வழியாக நீங்கள் வாழ்வடைய விரும்புகிறார். விசுவாசத்தை உங்களுக்கு உண்டாக்கி அதன் வழியாக அவருக்கு சாட்சி பகிர்ந்து வாழுகிற சீடத்துவ வாழ்க்கைக்குள் நீங்கள் வர இயேசு அழைக்கிறார். நாம் ஜெபிப்போமா. அன்பின் ஆண்டவரே இயேசுவே, இதோ இந்த நாளிலும் தோமாவுக்கு உம்மை நீர் வெளிப்படுத்தி, தோமாவுக்கு நீர் நம்பிக்கை வரக்கூடிய விதமாக உதவி செய்து, தோமாவை ஒரு நம்பிக்கை உள்ளவராய் மாற்றினீரே. அதுபோல இன்றும் இந்த தியானத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் உம்மை அறிந்து உமக்குள்ளே வாழக்கூடிய சூழ்நிலைகளை நீர் உருவாக்கி அதன் வழியாக இவர்கள் உம்மை அறிந்து உமக்குள்ளேயே வாழ்கிற மக்களாக மாற்றப்படுவார்களாக. உம்முடைய வார்த்தை வழியாகவும் தூய் ஆவியானவருடைய வல்லமை வழியாகவும் இதோ இவர்கள் உம்மை அறிந்து அதன் வழியாக தோமாவை போல ஒரு விசுவாசியாய் மாற்றப்படுவார்களாக. அந்த விசுவாசத்தினால் இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா விடயத்திலும் வெற்றியோடும் விடுதலையோடும் மகிழ்ச்சியோடும் வாழ்ந்து பிசாசின் எல்லா சக்திகளையும் தகர்த்தறிந்து உமக்கு சீடத்துவ பணி செய்து வாழ ஆண்டவருடைய திருக்கரம் இவர்கள் ஒவ்வொருவரையும் இப்பொழுதே ஆசீர்வதிப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே.
என்னோடு தங்கும் ஆண்டவரே.
கனடா கத்தோலிக்க பொதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புரா வாழ நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அன்பு நேயர்களே, 24 மணி நேரமும் தொலைபேசியின் மூலம் நற்செய்தி தியானத்தை கேட்டு இறையாசிரை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் அழுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-628-5945. உங்கள் வேண்டுதல்களுக்காக எமது சபக்குழுவினர் மன்றாட விரும்பினால் உங்கள் விண்ணப்பங்களை 416-646-2044 என்னும் தொலைபேசி இலக்கத்தில் பதிவு செய்யுங்கள். எமது சபக்குழுவினர் உங்கள் விண்ணப்பங்களுக்காக எல்லாம் உள்ள இறைவனை நோக்கி வேண்டுதல் செய்வர். ஆண்டவரும் உங்களுக்கு அற்புதம் செய்வார். எம்மோடு நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் சகோதரர் இயேசு தவராஜன் 647-8736-647-8736-2734. அன்பு நேர்களே, இணையதளம் மூலம் எமது சேவைகளை பெற்று பயனடையுங்கள். எமது இணையதள முகவரி www.tamilgoodnews.com. இந்த இணையதளத்திலே இன்று ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் வான்புரா நிகழ்ச்சியை, இதற்கு முன்பு ஒலிபரப்பாகிய வான்புரா நிகழ்ச்சிகளை, எமது செவ வழிபாடுகளை, இன்னும் பல அருத்தந்தையர்களின் அருட்செய்திகளை, தமிழ் திருப்பலி ஆராதனையை, பாதுகாவலன் பத்திரிகையை என்று பல நன்மைகளை நீங்கள் எமது இணையதளம் மூலம் பெற்று பயனடையுங்கள். எமது இணையதள முகவரி www.tamilgoodnews.com.
நீர் இல்லை என்றால் வாழ்வினில் எழுச்சி இல்லை.
சரி நேர்களே, இத்துடன் வான்புரா நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் மறு வான்புரா வாழ் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினர், ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
மறைகின்றது என்னில் நீர் இருந்தால் வலிமை
இதுவரை கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புறா வானொலி நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்தீர்கள்.